உவைட் அம்மையார் வாழ்க்கையும் திருப்பணியும். 1827 நவம்பர் 26 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வடகிழக்கு பகுதியில் மெயின் மாகாண சிற்றூர்களில் ஒன்றாகிய கோர்ஹாமில் ராபர்ட் ஹார்மனுக்கு இரட்டை பிள்ளைகளில் ஒருவராக எலன் ஜி ஹார்மன் பிறந்தார். அவர் 9 பிராயமான போது வகுப்பு தோழி ஒருத்தி யோசனையின்றி அவர் மீது எறிந்த கல் அவரை விபத்திற்குள்ளாகிற்று. முகத்தில் ஏற்பட்ட கடுமையான காயம் மரணத்திற்கேதுவாக அவரை நோய்வாய்ப்படுத்தியது. அதனால் உண்டான பலவீனத்தினால் அவர் தொடர்ந்து படிக்கக்கூடாமற் போயிற்று. 11 பிராயத்தில் அவர் தமது இருதயத்தை கடவுளுக்கு படைத்து கடலில் ஞானஸ்நானம் பெற்று மெத்தடிஸ்ட் சபையின் அங்கத்தினராயினார். அக்காலம் மெயின் மாகாணத்திலுள்ள போர்க்லாந்தில் உள்ளியம் மில்லரும் அவரைச் சேர்ந்தவர்களும் கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என பிரசங்கித்தனர். அவர்கள் பிரசங்கத்தை கேட்க எலனும் அவர்கள் குடும்பத்தினரும் போவது வழக்கமாயிருந்தது. அவர்கள் அப்பிரசங்கங்களைக் கேட்டு அவைகளை நம்பி கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கினர். 1844 டிசம்பர் மாதம் ஒரு நாள் காலையில் எலனும் வேறு 4 பெண் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தெய்வ வல்லமை எலன் மேல் இறங்கியது. சுற்றிலுமுள்ள உலகக் காரியங்களை அவர் மறந்தார். பரமநகருக்கு பிரயாணம் செய்யும் அட்வந்து மக்களையும் அவர்களில் உண்மையுள்ளவர்களுக்கு கிடைக்கும் பிரதிபலனையும் அவர் உருவகக் காட்சியாகக் கண்டார். 17 வயதான எலனம்மாள் இந்த காட்சியையும் இதற்கு பின்கண்ட தரிசனங்களையும் போட்லாந்திலுள்ள தம் நண்பர்களுக்கு மிகவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் தெரிவித்தார். அன்றியும் சமயம் வாய்த்தபோதெல்லாம் மெயின் மாகாணத்திலும் அடுத்த மாகாணங்களிலும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்த மற்ற விசுவாசிகளுக்கும் இத்தரிசனங்களை திரும்பவும் கூறினார். 1846 ஆகஸ்ட் மாதம் அட்வென்டிஸ்ட் போதகர் ஜேம்ஸ் உவைட் என்னும் இளைஞருக்கும் குமாரி எலன் ஹார்மன் அம்மாளுக்கும் திருமணம் நிகழ்ந்தது. பின் இருவரும் சேர்ந்து 35 மிகவும் ஊக்கமாக கடவுள் திருப்பணி ஆற்றினர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சுற்றித் திரிந்து பிரசங்கங்கள் செய்தார்கள். பிரசுர வேலை மூலம் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். சபைகள் நிறுவி அவற்றை பலப்படுத்தி நடத்தினார்கள். ஒழுங்குகள் திட்டங்கள் வகுத்து நற்பணி செய்தார்கள். 1881 ஆகஸ்ட் 6 எல்டர் ஜேம்ஸ் உவைட் மரணமடைந்தார். அம்மையாரும் அவரைச் சேர்ந்தவர்களும் சபையை உறுதியும் விசாலமுள்ள அஸ்திவாரத்தின் மீது பரீட்சைக்கு நிற்கத்தக்கதாக மிகவும் ஞானமாக கட்டியிருக்கிறார்கள் என்பதை காலம் விளக்கியிருக்கிறது. அவர்கள் 1849 1850 ஓய்வு நாளை ஆசரித்து வந்த அட்வென்டிஸ்டர் மத்தியில் பிரசுர வேலை ஆரம்பித்தனர். 1855 முதல் 1860 இடையில் சபை ஸ்தாபனம் செய்து உறுதியான பொருளாதார நிலையை ஏற்படுத்தினார்கள். 1863 ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டர் என்ற பெயருடன் ஜெனரல் கான்பரன்ஸ் பொது ஆலோசனைக் கூட்டம் ஸ்தாபிதமாயிற்று. 1860-1870 மத்தியில் மருத்துவ நிலையங்களும் 1870 முதல் கல்வி நிலையங்களும் நிறுவப்பெற்றன. 1868 வருடாந்திர கூட்டங்கள் கேம்ப் மீட்டிங்ஸ் ஆரம்பமாயின. 1874 அயல் நாடுகளுக்கு முதல் மிஷனரியை அனுப்பினார்கள். உவைட் அம்மையாருக்கு கடவுளளித்த ஆலோசனையின்படியே இவை யாவும் நடந்தேறின. அந்த ஆலோசனைகள் பெரும்பாலும் நேரிடையான கடித வடிவிலும் நிகழ்கால சத்தியம் பிரசன்ட் ட்ரூத் என்னும் நமது முதல் பத்திரிகையில் கட்டுரைகள் மூலமாயும் வெளியாயின. அம்மையார் எழுதிய முதல் நூல் எலன்ஜி உவைட்டம்மையின் கிறிஸ்துவ அனுபவங்களும் சாட்சியங்களும், எஸ்கெச் ஆஃப் தி கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் வியூஸ் ஆஃப் எலன்ஜி ஒயிட் ஆகும். அது 64 பக்கங்களுடன் 1851 வெளியிடப்பெற்றது. 1855 முதல் சபையின் சாட்சி, ஆகமம், டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் என்னும் பல துண்டு பிரசுரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டார். இவ்வாறு அப்போதைக்கப்போது தம் மக்களுக்கு போதிக்கவும் சீர்திருத்தவும் கடவுள் அளித்த இத்தூதுகள்தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்கவும் அவர்கள் வழிநடத்தப்படவும் எச்சரிக்கப்படவும் உதவும் வகையில் வெளியாயின. அவைகளில் வெளியான உபதேசங்களை மக்கள் மிகவும் விரும்பியதால் அவைகளையெல்லாம் தொகுத்து 1885 நான்கு பகுதிகளாக வெளியிட்டார். 1889 முதல் 1909 வரை வந்த வெளியீடுகளோடு சேர்ந்து இவற்றை 9 பகுதிகளாக தொகுத்தனர். இவ்வாறு சபையின் சாட்சியாகமம் டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் 9 பகுதிகளாக வெளிவந்தது. உவைட் தம்பதிகளுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. அவர்களுள் மூத்தவர் ஹென்றி 16 வயதிலும் இளையவர் ஹெர்பர்ட் 3 மாதத்திலும் மரணமடைந்தார்கள். இடையிலுள்ள 2 பிள்ளைகள் எட்சனும் உவில்லியமும் பெரியவர்களாகி அட்வந்து சபையில் தொண்டர்களாக பணியாற்றினர். பொது ஆலோசனைக் கூட்டத்தின் ஜெனரல் கான்பரன்ஸின் வேண்டுகோளுக்கு இணங்கி உவைட் அம்மையார் 1885 கோடை காலத்தில் ஐரோப்பா சென்றார். சுவிட்சர்லாந்து தேசத்து பேசல் நகரில் தங்கியிருந்து கொண்டு ஐரோப்பாவின் பல பாகங்களில் சென்று கூட்டங்களில் பிரசன்னமாகியும் விசுவாசிகளை சந்தித்து ஊக்கமளித்தும் 2 ஆண்டு சிறந்த ஊழியம் செய்தார். பின் அமெரிக்கா வந்தார். 4 ஆண்டுகளின் பின்னர் அவரை ஆஸ்திரேலியா போகுமாறு பொது ஆலோசனைக் கூட்டம் ஜெனரல் கான்பரன்ஸ் கேட்டது. அம்மையார் தமது 63 வயதில் அங்கு போய் 9 ஆண்டுகள் தங்கினார். கல்வியும் மருத்துவமும் அங்கு விருத்தியடைவதற்கு வேண்டிய முயற்சி செய்தார். 1900 திரும்பவும் அமெரிக்கா வந்து கலிபோர்னியாவைச் சேர்ந்த செயின்ட் ஹெலீனாவில் வாசம் பண்ணினார். 1915 அவர் நித்திரையடையும் வரை அங்கேயே குடியிருந்தார். அம்மையார் 60 ஆண்டுகள் அமெரிக்காவிலும் 10 ஆண்டுகள் அயல் நாடுகளிலும் திருத்தொண்டு செய்தார். அக்காலத்தில் ஏறக்குறைய 2000 தெய்வ தரிசனங்கள் அவருக்கு கிடைத்தன. அவை தனியாளுக்கும் சபைக்கும் பொதுச்சங்கங்களுக்கும் ஆலோசனைக் கூட்டங்களுக்கும் உரிய அறிவுரைகள். அட்வந்து இயக்கத்தை உருவாக்கவும் வளர்க்கவும் அவை பெரிதும் பயன்பட்டன. தமக்கு கடவுள் அளித்த செய்திகளை தெரிவிக்க அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. 100,000 அதிகமான பக்கங்கள் அடங்கிய வெளியீடுகள் அம்மையார் எழுதியுள்ளார். கடவுள் அருளிய தூதுகளை தனி ஆட்களுக்கு கடடிதங்கள் மூலமும் சபைக்கு அட்வந்து வாரப்பத்திரிகைகள் மூலமும் நூல்கள் வழியாகவும் வெளியிட்டார். வேத சரித்திரம், அன்றாட வாழ்க்கையின் கிறிஸ்துவ அனுபவம், ஆரோக்கியம், கல்வி, சுவிசேஷ வேலை மற்றும் பெரும் பயனுள்ள பல பொருட்கள் அவைகளில் அடங்கியுள்ளன. அவர் இயற்றிய 46 நூல்களின் பிரதிகளில் பெரும்பாலானவை ஏனைய உலக நாடுகளின் பிரதான மொழிகளில் பெயர்க்கப்பெற்று இலட்சக்கணக்கில் விற்கப்பட்டன. கடைசியாக தமது 81 வயதில் அமெரிக்காவிலுள்ள கலிபோர்னியாவிலிருந்து அக்கண்டத்தின் மறுமுனையில் நடைபெற்ற பொது ஆலோசனை கோசனை கூட்டத்திற்கு சென்றார். ஜெனரல் கான்பரன்ஸ் அப்புறமாக 6 காலமே வாழ்ந்திருந்தார். அக்காலத்திற்குள்ளாக தமது எழுத்து வேலையை முடித்தார். அவர் மரணமாவதற்கு சிறிது முன்னர் பின்வருமாறு எழுதினார். என்னுடைய வாழ்நாட்கள் நீடித்தாலும் நீடிக்காத போதிலும் என்னால் பதிப்பிக்கப்பெற்ற நூல்கள் மக்களுடனே தொடர்ந்து உரையாடும். காலத்தின் இறுதி வரைக்கும் அவற்றால் நடைபெற வேண்டிய வேலை முன்னேறிச் செல்லும். கடைசி வரையிலும் திட நெஞ்சத்துடனும் மீட்பாரில் முழு நம்பிக்கையுடனும் நிலைத்திருந்து 1915 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி தம் இல்லத்தில் மிகவும் அமைதியாய் மரணமடைந்தார். அவரது உடல் மிஷிகன் நாட்டில் பாட்டில் கிரிக் ஓஹில் கல்லறை தோட்டத்தில் கணவருக்கும் மக்களுக்கும் அருகில் அடக்கம் செய்யப்பெற்றது. உடன் பணியாட்களும் சபையாரும் உறவினரும் அம்மையாரை கடவுளுக்கு தம்மை முற்றிலும் கையடைத்த அன்னையார் என்றும் சமயத்துண்டில் சிறிதும் சலிப்படையாத உழைப்பாளர் என்றும் ஊக்கமும் தயாள சிந்தையும் குடிகொண்ட உத்தம தீர்க்கதரிசி என்றும் பலவாறு பாராட்டினார்கள். அவர் சபையில் எவ்வகையான பதவியும் வகித்ததில்லை. அவர் பரலோகச் செய்திகளை தெய்வ மக்களுக்கு தெரிவிக்கும் தூதன் என்றே சபையார் அனைவரும் நன்கு மதித்தார்கள். தம் வழிகளை பிறர் பின்பற்ற வேண்டுமென்று ஒருவரையும் ஒருகாலும் அவர் கேட்டதில்லை. அவருக்கு கிடைத்த ஆவியின் வரத்தினால் அவர் பொருள் ஈட்டவோ தம் செல்வாக்கை பெருக்கவோ ஒருகாலும் துணிந்ததில்லை. தம்மையும் தம் பொருட்கள் அனைத்தையும் கடவுளுக்கு முற்றுமாக தத்தம் செய்திருந்தார். அவர் மரணமடைந்த பின்னர் அமெரிக்காவில் சிறந்த வார வெளியீடான தி இண்டிபெண்டன்ட் என்னும் பத்திரிகை 1915 ஆகஸ்ட் மாதம் 23 தேதி அவருடைய வாழ்க்கையைப் பற்றி பின்வருமாறு வெளியிட்டது. அம்மையார் தமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கை பிறருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தமக்கு ஆவியின் வரம் கிடைத்திருக்கிறது என்று எண்ணி அவர் ஒருபோதும் செருக்கு அடைந்ததில்லை. இழிவான ஆதாயத்தை எக்காலும் இச்சிக்கவில்லை. அவரது வாழ்க்கையும் திருப்பணியும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசினி என்று உலகிற்கு எடுத்துக் காட்டியுள்ளன. தமது மறைவிற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னே ததாம் இயற்றிய நூல்களை பாதுகாக்குமாறு சபைத் தலைவர்களைக் கொண்ட கழகம் உண்டமைத்து அந்நூல்கள் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்புவித்து அவைகளை பாதுகாக்கவும் தொடர்ந்து வெளியிடவும் அவர்களுக்கு பொறுப்பளித்தார். அப்பாதுகாப்புக் கழக அலுவலகம் வாஷிங்டன் டிசியில் உள்ள 7ஆம் நாள் அட்வந்து மிஷன் உலகத் தலைமை காரியாலயத்தோடு சேர்ந்துள்ளது. அக்கழகம் அம்மையாரின் நூல்களை பாதுகாத்து அவ்வப்போது அவைகளை ஆங்கிலத்தில் வெளியிடுவதுடன் பிற மொழிகளிலும் முழு நூல் அல்லது அவற்றின் பகுதிகளை மொழிபெயர்த்து வெளியிட ஊக்கமளிக்கின்றது. அம்மையாரின் கட்டளைக்கு இணங்கி அக்கழகம் அவர் பத்திரிகைகளில் வெளியிட்ட கட்டுரைகளையும் அவர் விட்டுப்போன கையெழுத்துப் பிரதிகளையும் திரட்டித் தொகுத்து பல நூல்களை வெளியிட்டது. இந்நூலையும் அக்கழக அனுமதி பெற்றே வெளியிடுகின்றோம்.